உம்முடைய மாளிகையிலே அமர்ந்திருப்பது எங்களுக்கு அது இன்பமானது ஆண்டவரே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் ஆத்மா உங்களை வாஞ்சித்து கதறட்டும் அப்பா. உம் முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, உம் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளணும் ஐயா, உம் வல்லமையை தரித்துக் கொள்ளணும் ஆண்டவரே, ஆவியின் பலத்துல பலமடையணும் ஆண்டவரே. ஓ எங்கள் ஒவ்வொருவரை நிறை செல்லுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் ஒருபோதும் மாறுவதில்லப்பா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நான் அல்லவா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை கட்டுங்கப்பா, காயப்பட்ட உள்ளங்களை ஆட்டுங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் சமாதானத்தினால் நிறைங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்தி செல்வீராக. நசரேயனாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 119 அதிகாரம். சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனத்தை வாசியுங்கள். 119 சங்கீதம் 165.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை.
திருப்பி வாசிங்க.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கிறதா? மிகுந்த சமாதானம் உண்டு. யாருக்கு? தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையில ஒன்று என்ன தெரியுமா? சமாதானம் இல்லை. உலகத்தை விடுங்க, உலகத்துல நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாட்டுக்கு நாடு அல்லாவிட்டால் நேரத்துக்கு நேரம் சமாதான ஒப்பந்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு விதமான சமாதானம், அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் வாழ்க்கையிலே நமக்கு அல்லாவிட்டால் குடும்பத்திற்கு அல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு சமாதானம் இருக்கிறது. நான் யுத்தபூர்வமான சமாதானத்தை குறித்து பேசல. என்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி புலம்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்கு போனால் அநேகருடைய கண்ணீர்களை கண்டு நாம் திரும்புவது வழக்கம். என்ன சொல்லுகிறார்கள்? என்னிடத்திலே பணம் இருக்கிறதையா, என்னிடத்திலே பட்டம் இருக்கிறதையா, எனக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், ஆனால் பணம் படிப்பு எல்லாம் இருந்தும் என்னிடத்திலே சமாதானம் இல்லையே, காரணம் என்ன என்று சொல்லி கேட்கிற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டிருக்கிறோம். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? வசனம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தை, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ என்ன மிகுந்த சமாதானம் உண்டு. கொஞ்சம் இல்லைங்க, தாராளமான சமாதானம், போதுமான சமாதானம் யாருக்கு இருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. தாவீது ராஜாவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா சங்கீதத்திலே அவர் வேதத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்ட ஒரு மனுஷன், அதை பின்பற்றிய ஒரு மனுஷன், அதற்கு பின்பாக நடந்த ஒரு மனுஷன் என்று சொல்லலாம். அவன் எப்படி அவனுடைய வார்த்தையில் இருந்து வந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அவைகள் மற்ற ஊழியக்காரர்களை விட அது ஒரு மேன்மையானது என்று சொல்ல சொல்லலாம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறதை பார்த்தவர்கள் எத்தனை பேர்! அப்படிய நாத்துமா உடைய பிரசன்னத்தை, உடைய சமூகத்தை வாங்கிக்கிறதா ஆண்டவர் என்று சொல்லி புலம்புகிறது யார் தெரியுமா? தாவீது ராஜா. தாவீது ராஜா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடறி போக மாட்டார்கள். ஐயா, சமாதானம் இல்லாதவர்கள், சந்தோஷம் இல்லாதவர்கள், பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அடுத்த பிரச்சனைக்குள்ளே கடந்து செல்வார்கள். பார்த்திருக்கிறீர்களா? ஒரு காரியத்தில் சிக்கிக்கொண்டு எடுக்கிற முடிவுகள் அடுத்ததிலே கொண்டு போய் விட்டுவிடும். அது இதைவிட மோசமாக இருக்கும் பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் இடறுவதில்லை. யார் இடர்வதில்லை? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. நாம் இந்த பூமியிலே அநேகத்தை நேசிக்கிறோம் பாருங்க, அநேகத்தை விரும்புகிறோம் பாருங்க, அநேகர்கள் அன்பு கூறுகிறோம் பாருங்க, அநேக காரியங்கள் பொருள்களை நாம் அதிலே நேசித்து அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் வைராக்கியத்தோடு இருக்கிற காரியங்கள் இருக்கிறது இல்லையா? நாம் தேவனுடைய வேதத்தை எவ்வளவுத்துக்கு நேசிக்கிறோம்! சமாதானம் இல்லையே என்று சொல்லி நாம் கூப்பிடுகிற நேரம் எத்தனை தடவை இருக்கிறது! நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், தேவனை அறிந்தவர்களாக இருந்தாலும், ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை செய்தவர்களாக இருந்தாலும், அடிக்கடி அடிக்கடி என்ன சொல்லுகிறோம்? என்னுடைய சமாதானத்தை காணவில்லைப்பா, என்னுடைய சமாதானத்தை எங்கேயோ போயிட்டு காணல, என்னுடைய சமாதானம் குறைச்சலா இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்த நேரங்கள் ஆயிரம் இருக்கிறது. ஐயா, உன் உள்ளத்துல இருக்கிற சமாதானம் உனக்குள்ள இல்லை என்று சொல்லி சொன்னால் அது உனக்கு நல்லாக தெரியும், நன்று தெரியும். காலகாலமாக சமாதானத்தோடு வாழ்ந்தவருக்கு திடீரென்று சமாதானத்தை காணவில்லை நன்று தெரியும். எத்தனை தடவை எத்தனை தடவை எத்தனை தடவை நாம் அப்படி இருந்திருக்கிறோம்! எத்தனை தடவை இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நேசிங்கப்பா, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நேசிங்க, தேவன் கொடுத்த வார்த்தைகளை நேசிங்க. அப்பொழுது என்ன இருக்கிறது? அளவில்லாத சமாதானம் நமக்கு இருக்கிறது இல்லையா? பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு பிரச்சனை, குடும்பத்தை குறித்து ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை, சொந்தங்கள் பந்தங்களை குறித்து ஒருவருக்கு பிரச்சனை, சமாதான குறைச்சல், சமாதானமின்மை, சமாதானம். ஒரு காரியம் நம் வாழ்க்கையில பின்னுக்கு பார்க்க போகிற சில காரியங்களையும் நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையை தாக்குகிற பொழுது நம்முடைய சமாதானம் என்ன செய்கிறது? உடைந்து போய்விடுகிறது, உடைந்து போய்விடுகிறது. சிரித்த முகம் சிரிக்க முடியாமல் போய்விடும், சந்தோஷமாயிருந்த நேரங்கள் கழிந்து போய்விடும். என்ன என்ன எனக்கு பிரச்சனையப்பா, என் குடும்பத்தில் பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை, என் காரியத்தில் பிரச்சனை, என் வாழ்க்கையில பிரச்சனை, அதனால என்ன சந்தோஷமா இருக்க முடியல? இன்னும் ஒரு விதத்திலே நாம் பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான குறைச்சல் வருகிற பொழுது நாம் வேதத்தை விட்டு கொஞ்சம் தூர போகிறோம் என்று சொல்லி கூட நாம் நினைத்துக் கொள்ளலாம். நம் வேதத்தை எவ்வளவுத்துக்கு கட்டி அணைத்து அதை நேசிக்கிறோமோ, எல்லாவற்றுக்கு மேலாக எவ்வளவுக்கு அதை நாம் கனம் பண்ணுகிறோமோ, அவ்வளவுத்திற்கு அவ்வளவுத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே அளவில்லாத சமாதானம் நம்மளை மூடிக்கொள்ளும் என்பதை நாம் மறக்கவே முடியாது. ஆனா நாம் வேதத்தை, உங்களுக்கு தெரியுமா, வேதத்தில் ஒரு இடத்துல நீ உன் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன். நான் எழுதி தந்த என்னுடைய வேதத்தை நீ மறப்பாயானா நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன மருத்துல சொல்லப்படும், நீ நான் கூப்பிடுகிற பொழுது செவிகிடாமல் போனால் நீயும் கூப்பிடுகிற காலம் வரும், நீயும் கதறுகிற காலம் வரும் ஐயா, அப்பொழுது நானும் கேட்காம இருப்பேன். ஒரு மனிதன் வேதத்தின் அட்டவணைக்குள்ள இருந்து வாழுவானேயா இருந்தால் அவனை அசைப்பதற்கு இந்த பூமியில எதுவும் கிடையாது. நானும் சரி நீயும் சரி, வேதத்தின் அட்டவணைக்குள்ள நான் வாழுமேயா இருந்தால் எனக்கு சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்வதற்கு இடம் இல்லைங்க, இடமில்லை, இடமில்லை. என் குடும்பத்திலே பிரச்சனை என்று சொல்லுவதற்கு இடமில்லை. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
அவர்கள் இடறி போக மாட்டாங்கப்பா. யாரு? நேசிக்கிறவர்களுக்கு. யார? தேவனை. யார? தேவனுடைய கட்டளைகளை. யார? தேவனுடைய வசனங்களை நேசிக்கிறவங்க. அவங்க இடறி போக மாட்டாங்கப்பா. ஏசாயா 48:18 வாசிங்க.
நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதான நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும்.
திருப்பி வாசிங்க, கேளுங்க, வாசிங்க.
என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும்.
ஐயா, என் கற்பனைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி. நாம் எதை கவனித்துக் கொண்டு இருக்கிறோம்? நாம் எவைகளுக்கு செவிகெடுத்துக் கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகெடுத்து அதை கவனித்தால், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல ஓடுமப்பா. நாம கை கொள்ள வேண்டியவைகளையும் கவனிக்க வேண்டியவைகளையும் கேட்க வேண்டியவைகளையும் மறந்து, ஆண்டவரே எனக்கு சமாதானம் தாரும், எனக்கு சந்தோஷம் தாரும், என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடும், என் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தாரும் என்று கேட்பதிலே அர்த்தமில்லையே. ஆண்டவர் எவ்வளவோ காரியத்தை எழுதி வைத்தும் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமேயா. என் கற்பனைகளை கவனித்தேயானால் நலமாயிருக்கும் ஐயா. தேவனுடைய வார்த்தைகளை நேசிங்க, கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்வதற்கு அதை கவனிங்க. வசனத்தை நாம் எவ்வளவுக்கு நேசிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நாம் எப்படி வேத வார்த்தைகளே, வேத வாசிப்பிலே தேவனோடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். வேத வாசனம், ஜபம் இவைகள் இல்லாவிட்டால் நாம் சமாதானமாய் இருக்க முடியாது, சந்தோஷமாய் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த கடந்த கிழமைகள்ல ஒரு ஜபத்தின் ஆவினாலே நம்மளை இடைகட்டுகிறபடினா நினைக்கிறேன் 24 மணித்தியால் ஜபத்திலே கிட்டத்தட்ட 36 பேருக்கு மேல ஜபம் பண்ணுகிறார்கள். கேரத்தால 36 பேருக்கு மேல நீங்க தொடர்ந்து 24 மணித்தியால் ஜபம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். இங்கே இல்ல கேள்வி இல்லை சொன்னாங்க, ஜபம் பண்றாங்க, எல்லாம் ஜபம் பண்றாங்க. எந்த ஒரு ஜபமும் வீணாய் போகவே போகாது பாருங்க, எந்த ஒரு ஜபமும் வீணாய் போகவே போகாது. கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது முழு சமாதானம் நதியை போல, உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல இருக்கும் இல்லையா. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கிழமையும் தேவனுடைய வார்த்தையை திறந்து வைத்து பாருங்க. இன்னைக்கு அநேகர் வேதத்தை நாம் வாசிப்பதில்லை, அநேகர் வேதத்துக்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. நான் சிந்தித்தேன் பாருங்க, அநேகர் கதை புத்தகங்களை வாசித்து வாசித்து வாசித்தே தங்கள் காலத்தை ஓட்டிக்கொண்டார். ஆனால் அநேகர் புத்தகத்தை இவர்கள் வாசித்த காலம் அது. இப்பொழுது இருக்கிற காலமும் இந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையை வாசிக்கிட்டு, இந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்பதை வாசிப்பதற்கு இடம் கொடு. வேதத்தை வேண்டுங்கப்பா. இத்தனை காலத்தில், இத்தனை வருஷத்துல எத்தனையோ புத்தகங்களை வேண்டினோம், தேவையில்லாதவைகளை வேண்டினோம், வாசித்தோம், எரிஞ்சோம், கொடுத்தோம், வச்சோம். ஆனா இன்னைக்கோ, இன்னைக்கோ நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவெனில், உன் வாழ்க்கைக்கு இன்பமான ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த வேதத்தை எப்படியாவது யார்கிட்ட இருந்தாவது வேண்டுங்கப்பா. ஒரு தடவை நீ வாசி, ஒரே ஒரு தடவை நீ முழுவதும் வாசி. அங்கால வாசியா? உனக்கு அங்கால சரிவர இல்லையா? வாசியாத. ஆனா ஒரே ஒரு தடவை நீ வாசி, அது உன் வாழ்க்கைக்கு பதில் கொடுக்கும். அது உன் வாழ்க்கைக்கு பதில் கொடுக்கும். எனக்கு தெரியும் அநேகர், அநேகர் இப்படி என்னதான் இந்த கிறிஸ்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லி பைபிளை வாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பைபிளை வாசித்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், பைபிளை வாசித்து அட இவ்வளவு உண்மையும் இதுக்குல இருக்கு, நான் இங்கேயா சுத்தினேன்னு சொல்லி யோசித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதனால நான் உனக்கு சொல்றேன், தயவு செய்து ஒரு தடவையாவது பைபிளை வாசி. அப்பொழுது நீ தேடுகிற சமாதானம் உனக்கு கிடைக்கல. ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் தேடுகிற முதலாவது காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். சந்தோஷமாக இருந்தா பணம் இல்லாட்டிலும் இருக்கலாம் ஐயா, சந்தோஷம் சமாதானத்தோடு இருந்தா சொத்து பத்து இல்லாமலும் இருக்கலாம் ஐயா. அதனால ஜனங்கள் தேடுகிறது என்ன தெரியுமா? என்னுடைய சமாதானம் வேணுமாப்பா. அனைவரும் சொல்ல, நான் மறிக்கிற பொழுது சந்தோஷமாய் மறிக்கணுமே, இவ்வளவு துன்பம் தீரத்தோட மறிக்க வேண்டும். நான் கண்ணை மூடுகிற பொழுது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு. ஐயா, யாரும் யாரும் வந்து சொல்ல மாட்டார்கள் எனக்கு சமாதானம் இல்ல, எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி யாரும் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஆனா என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில அது இருக்குது, என் வாழ்க்கையில இது இருக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னோட வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொல்லி அர்த்தமாகும். யாரும் வந்து சொல்றது இல்ல, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை. இல்லைங்க, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஒரு பிரச்சனை உள்ளுக்கு வருகிறதோ அப்பொழுது அவனுடைய சமாதானம் அவனை விட்டு அகலுகிறது என்றது அர்த்தமாகும். வேதத்தில் நான் பின்னுக்கு சில காரியங்களை காண்பிக்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் விரும்பாத ஒரு பிரச்சனை எப்பொழுது உள்ளுக்கு வருகிறதோ அப்பொழுது அவனுடைய சமாதானம் என்ன செய்கிறது? அல்லாடுகிறது, தடமாடுகிறது, தடம்புரல்கிறது என்று சொல்லி அர்த்தமாகும். ஆகையினாலே வேதத்தை நேசிங்கப்பா, அளவில்லாமல் வேதத்தை நேசிங்க, மேலால நேசிங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா கற்றுக் கொடுங்க, அது அவங்களுடைய வாழ்க்கை, அவனுடைய எதிர்காலத்தை கொண்டு செல்லும், கொண்டு செல்லும். நீங்கள் எதுக்கும் செய்ய, நீங்க பெருசாக ஒன்று செய்ய வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க, அவர்களை வேதம் நாளைக்கு கொண்டு செல்லும் ஐயா, அவர்களை நடத்தி செல்லும். சமாதானம் உள்ள வாழ்பவர்கள் வாழ்வார்கள், அதுக்கு மாற்றமே கிடையாது. ஒன்றே ஒன்று செய்யுங்க, வேதத்தை நன்று கற்றுக் கொடுங்க, நன்று கற்றுக் கொடுங்க. சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு அநேக வசனங்கள் பார்க்காமல் சொல்லுவார்கள். சின்ன பிள்ளைகள் அநேக சம்பவங்கள் ஏறத்தாழ வேதத்தில் இருந்து சொல்லுவார்கள், சிறு பிள்ளைகள். ஆனால் நானும் நீயும் எவ்வளவுக்கு வேதத்தை நேசிக்கிறோம் யா? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்குமே அப்பா, நலமாயிருக்குமே. தேவனுடைய வார்த்தையை நீ கவனித்தாயானால் உனக்கு நலமாயிருக்குமே. உன் வாழ்வு சமாதானத்தினால் நுழைந்திருக்குமே. அது நதியை போல் உன் வாழ்வில் ஓடுமே ஐயா. ஆனால் சமாதானம் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் நீ கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தையாக. நீ வார்த்தையை விட்டு எப்பொழுது வழியாறுகிறியோ, எப்பொழுது அதை விட்டு சறுக்கிறியோ, அப்பொழுது உன்னால் எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில நீ எதுவும் செய்ய முடியாது. நீ கவனித்துக் கொண்டு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையாகும். சங்கீதம் 19 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 19:10.
அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தொழிலேனிலும் மதுரம் உள்ளதும் ஆயிருக்கிறது.
அநேகருக்கு பொண்ணுல தான் சரியான விருப்பம் பாருங்க. விலையுயர்ந்தது ஒன்று எது? கோல்ட். விலையுயர்ந்தது ஒன்று இந்த பூமியில, விலையுயர்ந்தது ஒன்றாக இருக்கும். அதை நேசிப்பார்கள். ஆனால் தாவீது ராஜா என்ன சொல்லுகிறார் அதை வாசிங்க திரும்பி.
அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்பட,
அந்த வேத வசனம் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. வாசிங்க.
தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது.
ஐயா, தேன் குடிச்சவங்க இருக்கிறாங்க, ஆனால் தெளிதேன் குடிச்சவங்கிட்ட கேளுங்க, தேனுடைய டேஸ்ட் எப்படி என்று சொல்லு. இன்றைக்கு பல கடைகள்ல பல விதமான தேன்களை டேஸ்ட் பண்ணுங்க, ஆனால் தெளிதேன் இருக்கு பாருங்க, அது ஒரு விதமான ஒரு தனிப்பட்ட ஒரு இனிப்பு பாருங்க. அதை விட இது மேன்மையானதா? பொன்னை விட அது மேன்மையானதா? வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து, திருப்பி திருப்பி வாசிங்க.
அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது.
இந்த வசனத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு தேவ மனுஷன் இப்படி வர்ணிக்கிறான் என்று சொல்லி சொன்னால், அவன் எவ்வளவுத்திற்கு தேவனுடைய வார்த்தையை நேசித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? தாவீது ராஜா சொல்ற, ஐயா, தேவனுடைய வார்த்தை அவருடைய கற்பனை பொன்னை விட பசும் பொன்னிலும் விலையுயர்ந்ததையா, விலையுயர்ந்தது. நாம எப்படி தேவனுடைய வார்த்தை பார்க்கிறோம்? நாம எப்படி தேவனுடைய வார்த்தை கவனிக்கிறோம்? நாம் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கனம் கொடுக்கிறோம்? நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம்? ஒரு மனுஷன் படித்து பட்டம் எடுக்கிறதுனாலே சமாதானம் பெற்றுக் கொள்ள முடியாது. சமாதானத்துக்கு எது பட்டம் இருக்கிறதா? ஒரு மனுஷன் படித்து பட்டம் எடுத்து விடலாம், ஆனால் சமாதானம் பெற்றுக் கொள்ள முடியாது. ஒரு மனுஷன், ஐயா, நான் சும்மா தான் கேட்கிறேன், இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் பலவிதமான பட்டதாரிகள் அல்லாவிட்டால் நட்சத்திரங்கள் தற்கொலை செய்து மாண்டு போகிறார்களே, என்னத்தின் அடிப்படையிலே? அவடத்தில் பணம் இல்லையா? அவடத்தில் பட்டம் இல்லையா? அவடத்தில் என்னங்க இல்லை? எல்லாம் இருக்கிறது. இருந்தும் அவர்கள் தற்கொலை செய்து போய் விடுகிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி நியூஸ்கள் அது தெரிஞ்சு கொஞ்சம் பாருங்க, தப்பு கிடையாது. பார்த்தா தான் தெரியும் பூமியிலே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி. பணம் இருந்து என்னையா, பட்டம் இருந்து என்னையா, உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் அதை வாழ்த்ததை கொண்டு என்ன செய்ய போகிறாய்? தாவீது ராஜா, ஐயா, தாவீது ராஜா பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலரையும் தனி ராஜாவாக ஆண்டம், அதே ஒரே ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் சொல்ற என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை பொன்னை விட உயர்ந்ததையா. 119:72 வாசிங்கள். சங்கீதம் 119:72.
அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
69 வாசிங்க, 69 வசனத்திலிருந்து வாசிங்க.
அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை புனைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன்.
பாருங்க, இந்த பாருங்க அந்த வசனத்தை திருப்பி. எனக்கு தாவீது ராஜாவோட பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் பண்ற ஜபத்திலேயே ஒரு ஜாதி ஒரு இது இருக்கு பாருங்க. அது வாசிங்க, அது வாசிங்க.
அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள்.
அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள்.
பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன்.
இந்த பாருங்க ஆச்சரியம் என்ன பாருங்க, அங்காலே ஒரு கூட்டம் என்ன செய்யுது? எனக்கு விரோதமாய் இருக்குது, எனக்கு விரோதமாய் பொய் சொல்லுது. அது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஆக்களை பிடிச்சிங்க கூட்டிட்டு வா, எல்லாரும் கூட்டிட்டு வான்னு சொல்லி கதைக்குத்தான் நிப்பேன் பாருங்க. ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன்.
நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுறதுல இருக்கிறையா? அங்கால எனக்கு விரோதமா அநியாயம் நடக்குது, எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, அது எனக்கு தேவையில்லை. என்னத்துல நான் கவனமா இருக்கிறேன் வாசிங்க.
அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன்.
கை கொள்ளுவேன் தொடர்ந்து வாசிங்க.
அவர்கள் இருதய நுணந்துண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாக
இருக்கிறேன்.
அவர்கள் இருதயம் நுணந்துண்ணி கொளுத்திருக்கிறது,
கொளுத்திருக்கிறது,
நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாக
இருக்கிறேன். வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தாவீது ராஜா ஜெபம் பண்றது பாருங்க, சும்மா ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கொண்டே இருப்பான் பாருங்க. ஏதாவது சொல்லுவோம், ஆண்டவரே அங்க பாரு, ஆண்டவரே இங்க பாரு, ஆண்டவரே அங்க பாரு, ஆனா நான் உம்முடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறேன். ஆண்டவரே அங்க பாரு, ஆண்டவரே இங்க பாரு, ஆனா நான் உம்முடைய பாதத்துல படுத்திருக்கிறேன். அப்படித்தான் ஜெபம் பண்ணா. தொடர்ந்து அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவர்கள் இருதய நுணந்துண்ணி கொளுத்திருக்கிறது,
கொளுத்திருக்கிறது,
நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்,
நானோ உம்முடைய வேதத்திலே மகன மகிழ்ச்சியா இருக்கிறேன். தாவீது ராஜாவில பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா, எந்த நிலையிலும் தேவ வசனத்தை விட்டு பிசகவே இல்லை பாருங்க. அதையே பிடிச்சுக்கொள்ளும், அதையே பிடிச்சு உம்முடைய கட்டளை, உம்முடைய கற்பனை, உம்முடைய கட்டளை, உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, அது பொன், அது பசும் பொன், அது மேலானது, அது தேன், அதை விட மேலானது ஆண்டவர் என்று சொல்லி பைத்தியக்காரன் போல தேவ வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுத்து நடந்தான் பாருங்க. தேவ வசனத்துக்கு அவன் ஒரு பைத்தியக்காரனாக இருந்தான் பாருங்க. அதனாலதான் வேந்த ஆண்டவர் சொல்றார், அவன் இருதயத்திலே நேசிக்கப்படத்தக்க ஒரு மனுஷன், அவன் தேவனுடைய இருதயத்திலே இடம் பிடிச்ச ஒரு மனுஷன் பாருங்க. தேவன் எல்லாரும் பிடிக்க முடியுமா? இன்னைக்கு அநேகர் நாம் என்ன செய்கிறோம், நமக்கு பிடித்தவருடைய இருதயத்திலே இடம் பிடிக்க நாம இருக்கிறோம். அந்த நண்பர், அந்த நண்பி, அந்த அவங்க இவங்க அவங்களோட அவங்க தான் எனக்கு சொல்லணும் ஏதாவது நல்ல பார்த்து. ஆனா தாவீது ராஜாக்கு என்ன தெரியுமா முக்கியமாக இருந்தது, தேவன் ஒரு காரியத்தை சொல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க.
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது,
நல்லது,
அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக் கொள்ளுகிறேன்.
திருப்பி வாசிங்க.
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக் கொள்ளுகிறேன்.
நான் உபத்திரவப்பட்டது நல்லதப்பா, எனக்கு பிரச்சனை வந்தது நல்லது, எனக்கு சோதனை வந்தது நல்லது. ஏன்? அதனாலும் பிரமாணங்கள், உடைய வார்த்தைகள், உடைய கட்டளைகளை நான் என்ன செய்தேன், கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே கற்றுக்கொண்டேன். எதனால? உபத்திரவம் வந்ததுனால. எதனால? பிரச்சனை வந்ததுனால. எதனால? சோதனை வந்ததால. எதனால? நம்முடைய கற்பனைகளையும் நம்முடைய கட்டளைகளையும் நான்
அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
திருப்பி வாசிங்க.
அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
இப்படி யார் பேச முடியும்? என்னட்டு இருக்கிற சொத்துக்கள் பத்துக்களை பார்க்கிலும் நீர் எனக்கு தந்த வேதம் அருமையானது, எனக்கு தந்த படிப்பு பட்டத்தை பார்க்கிலும் நீர் எனக்கு தந்த கட்டளை அருமையானது, எனக்கு தந்த உறவுகள் சொந்தங்கள் பந்தங்களை பார்க்கல நீர் எனக்கு தந்த வேதம் அருமையானது என்று சொல்லி யார் சொல்ல முடியும்? ஆனால் தாவீது ராஜா சொன்னான். அதனாலதான் தேவனுடைய இருதயத்திலே இடத்தை பிடித்துக் கொண்டான். அவன் என்ன இருதயத்திலே இடத்தை பிடித்துக் கொண்ட ஒரு தாசன். தேவனுடைய வார்த்தையை நேசிங்கப்பா. பிரச்சனையின் காலத்தில், துன்பத்தின் காலத்தில், வறட்சியின் காலத்தில், சோதனையின் காலத்தில் தேவனுடைய வார்த்தை தேடி வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கவனிங்க. அதற்கு முதலிடம் கொடுங்க. தாவீது ராஜா துன்பத்தின் காலத்திலேயும் தேவனுடைய வார்த்தையோடே இருந்தான் பாருங்க, அவருடைய கட்டளையோடே இருந்தான் பாருங்க. அதையே நேசித்தேன். அருமையாக இருக்கிறது இல்லையா? 62-72 அப்படி தொடர்ந்து வாசிங்க. தயவு செய்து இந்த வார்த்தைகளை கவனிங்க. வேணும்னு பண்ணிக்கொள்ளுங்க. இதை வச்சு திருப்பி இன்னைக்கு வாசிங்க. அவன் எப்படி எழுதுகிறான் இந்த வார்த்தை, தயவு செய்து கொண்டு போய் திருப்பி வீட்டில் வாசித்து பாருங்க. அருமையான வார்த்தைகள் அது. 69-72 வாசிங்க.
அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் நுணந்துண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது,
நல்லதப்பா,
அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக் கொள்ளுகிறேன். அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் எனக்கு விளம்பின வேதமே நல்லதப்பா. திருப்பிக் கொள்ளுங்கள், யோசுவா முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க.
இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய்.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். உன் வாயை விட்டு தேவனுடைய வார்த்தைகள் பிரியாது இருக்கட்டும். யாரும் யோசுவாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அது திருப்பி வாசிங்க முழு வசனத்தை.
இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு
பிரியாதிருப்பதாக,
இதில் எழுதி இருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி.
பாரு, வேதத்துல எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்வதற்கு கவனமாயிருப்பா, ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. நாம நமக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்ய நினைக்கிறோம், நமக்கு தெரிஞ்சபடியெல்லாம் நடக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, வேதத்துல எழுதி இருக்கிறவைகளின் படி செய்ய நடக்க ஜாக்கிரதை உள்ளவராயிருங்க. அப்பொழுது எட்டாத சமாதானம் நதியை போல ஓடும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில. எட்டாத சமாதானம், நீ எங்கேயும் போய் சமாதானத்தை நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது, அது நதியை போல வாழ்க்கையில ஓடும் ஐயா. தொடர்ந்து வாசிங்க.
இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக.
இரவும் பகலும் அதை தியானி. நாம் எதை தியானிக்கிறோம் இன்றைக்கு, எதை நாம் சிந்திக்கிறோம் இரவு பகலாகி, எதை நினைக்கிறோம், எதை பேசுகிறோம்? வேதம் என்ன சொல்லுகிறது? இரவு பகலாக அதை தியானி, அதை சிந்தி, அதை நோக்கி. தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்.
அப்பொழுது, எப்பொழுது? இரவு பகலாக தியானிச்சு, அதையே சிந்தித்து, அதையே கையை கொண்டு இருந்தால் வாசிங்க.
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய்.
பாரு, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் அப்பா. எப்பொழுது தேவன் உனக்கு எழுதி தந்த வார்த்தைகளை நீ சிந்தித்து செயல்படுத்துகிற பொழுது, உன் சிந்தனையிலே போட்டு அதை இறை மீட்கிற பொழுது, தெரியுமா? அந்த ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டு, மாடு சாப்பிட்டு வந்து இறை மீட்குமா? படுத்திருந்து சாப்பிட்டவர்களை எடுத்து அதை இறை மீட்டு, இறை மீட்டு, இறை மீட்டு சாப்பிடும். நாம் என்ன செய்கிறோம்? கேட்கிறோம், அப்படியே விட்டுருவோம். உங்களுக்கு பிடித்தவைகளை கொண்டு செல்லுங்கள். ஒரு செய்தி வருகிற பொழுது அதுல நமக்கு எது பேசப்பட்டது அதை கொண்டு செல்லுங்க, வீட்டை கொண்டு போங்க, அதை குறித்து சிந்திங்க, அதை குறித்து யோசிங்க, அதை குறித்து விவரிங்க. அது எப்படிப்பட்டது? அது என்ன சொல்லுகிறது? என் வாழ்க்கைக்கு அது எவ்வளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது? அப்பொழுது அவர் வழிகளை எல்லாம் என்ன செய்வாரா? வாய்க்க பண்ணுவாரப்பா. என் வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும் ஆண்டவர், என் வழிகள் எல்லாம் சரியாக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொன்னா அவனுக்கு சொல்லுகிற ஒரு புத்திமதி என்னவெனில், என் தேவனுடைய வார்த்தையை வாசி, நிறைய வாசி, நிறைய வாசி. எனக்கு தெரியும், ஒரு வருஷத்துல 5 தடவை வாசிக்கிறவர்கள், 10 தடவை வாசிக்கிறவர்கள் என்று சொல்லி பலர் இருக்கிறார்கள். ஒரு வருஷத்திலே இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கிறவர், நீ ஒரு வருஷத்துக்கு ஒரே தடவை வாசி, அது போதுமானது. வேணா ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டை வாசி, அது போதுமானது. அது உன்னை வாழ வைக்கும், அது உன்னை பிசக விடாது, அது உன்னை தள்ளாட விடாது. சங்கீதம் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசி.
துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
யாருங்க? இரவு பகலாக தேவனுடைய வார்த்தையிலே தியானமா இருக்கிற மனுஷன் யார்? இந்த காலத்தில் இரவு பகலாக தேவனுடைய வார்த்தையில தியானமா இருக்க. ஆனா நாம் நினைக்கிறது, நாம கேட்பது, நாம விரும்புறதெல்லாம் எங்களுக்கு ஆகணும், அது எங்களுடைய ஜெப கோரிக்கை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீ இரவு பகலாக தேவனுடைய வார்த்தையை சிந்தியப்பா, சீர்தூக்கிப்பா, எடுத்து வச்சு அதை திறந்து வைத்து, ஆண்டவரே வார்த்தை எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலானது, ஆண்டவரே எனக்கு வேண்டியது, ஆண்டவரே இதை நான் நேசிக்கிற, ஆண்டவரே இதுல இன்னும் அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு தேவ மனுஷன் இப்படித்தான் இருக்கணும் பாருங்க. எப்படி இருக்கணும்? வேத வார்த்தைகளுக்கு அவளுக்கு குறைவே இருக்கக்கூடாது. ஒரு தேவ மனுஷன் அவன் வேதத்தின் பண்டக சாலையாக இருக்கணுமா? ஒரு தேவ மனுஷி அவரிடத்தில் இருந்து வார்த்தைகள் கிண்டுகின்ற 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 வந்து கொண்டே இருக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில கிண்டுகிற பொழுது எது வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில கிண்டுகிற பொழுது எது வருகிறது? தேவனுடைய வார்த்தை அளவில்லாமல் கட்டப்படுகிறதா? இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு நீங்க படுத்திருக்கிற நேரங்களில் இரவில் நடுச்சாமத்தில் சில வார்த்தைகள் உங்களை வந்து எழுப்பி இருக்குதா? இப்படி கேட்போமே, எழுப்பி இருக்கிறதா? சிடீரென்று பார்த்தா ஏதெல்லாம் உள்ளுக்கு ஓடிக்கொண்டிருக்கு, டக்குன்னு பார்த்தா ஒரு வசனம் உண்டு நமக்கு ஞாபகத்துக்கு, அந்த வசனத்தில் எழும்ப வேண்டி இருக்குண்ணா, அப்படி இருக்கிறதா? பைத்தியக்காரங்க சொல்லி யோசிக்கிறீங்க இல்லையா? இரவு வழியா நித்திர கொள்ற நேரத்தில் வசனம் வருதா? இரவு பகலாக எடுங்க, அந்த வசனங்களை தயவு செய்து எழுதி வைங்க. இந்த இரவுல நித்திர டைம்ல வரக்கூடாத நேரங்களில் சில வசனங்கள் வந்தா தயவு செய்து எழுத்து எழுதி வச்சுட்டு படுங்க. நீங்க அந்த இடத்துல பாருங்க, நீங்களும் எடுத்து நீங்க எழுதி வச்சு அதை அந்த இரவிலேயே எடுத்து வச்சு தியானிப்பீங்க பாப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் சொல்றேன் கேளுங்க, அதை எழுதி வையுங்க, அதை எழுதி வையுங்கப்பா. அது அவசியம், அது முக்கியம், அது நாளைக்கு உனக்கு பதில் சொல்லும். அது மிகவும் முக்கியம். ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே இது நடக்கணும். நடு ராத்திரியிலே நடு சாமத்திலே ஒரு வசனம் வந்து நம்மளை ஆட்டி ஆட்டி படைக்கும் பாருங்க. சில வேளைகள் எனக்கு அந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்லியே தெரியாது. இரவுல ராச்சாமத்தில் வருகிற வசனம் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனா எழுந்து நீங்க மெனக்கெட்டு பைபிளை திறங்க, சரியான இடத்துக்கு நீங்க போங்க, அட்லீஸ்ட் ரெண்டு வட்டம் முன்னுக்கு அடி பின்னுக்கு நிப்பீங்க. எடுத்து அந்த வசனத்தை வாசிக்க சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஓடும். ஐயா, வேத வசனத்தை நேசிங்கப்பா, ரொம்ப நேசிங்க. ஏங்க அளவில்லாத சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில இடம்பெற, ஏங்க நீரை போல சமாதானம் நம் வாழ்க்கையிலே நிரம்ப, நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கு, நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கு, சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்ள தயவு செய்து தேவனுடைய வார்த்தைகளை நேசிங்கப்பா. யோபு 23 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள அந்த வசனத்தை வாசிச்சு யோபுடைய கதைக்கு நாம் வருவோம். போன கிழமை நான் சொன்னேன் இல்லையா, யோபுவை குறித்து எனக்கு ரொம்ப விருப்பம். யோபு 23:12 வசனத்தை வாசிங்க, தயவு செய்து கவனிங்க இந்த வசனத்தை. யோபு 23:12,
அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை.
அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு
நான்
பின்வாங்குவதில்லை. ஐயா வாசிங்க,
அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டு.
அவருடைய வாயின் வார்த்தைகளே எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும்
அதிகமாய் காத்துக்கொண்டு.
அதிகமாக நான் காத்துக்கொண்டேயா? எதையப்பா எதையப்பா? எந்த மனுஷன் சொல்லுகிறான் என்பதுதான் இப்ப கேள்வி. யோபனுடைய கதை சம்பவங்கள் யோபு 1 திருப்பிக் கொள்ளுங்க, 8 சீக்கிரம் ஒரு 4-5 வசனம் வாசிங்க. தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க இந்த வார்த்தைகளை. 8 வசனத்திலிருந்து வாசிங்க.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாதனாகிய யோவின் மேல் கவனம் வைத்தாயோ?
கவனம் இந்த பாருங்க, இந்த மனுஷன் தான் இந்த சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் பிறகு 23:12 என்ன சொல்றான்னு சொல்லிச்சுன்னா, ஆகாரத்தை பார்க்கலும் உங்களுடைய வசனத்தை நான் காத்துக்கொண்டேன். வாசிங்க அந்த வசனத்தை, தொடர்ந்து வாசிங்க.
சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோவும் மேல் கவனம் வைத்தாயோ?
கவனம் வைத்தாயோ?
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோனாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
ஒருவனும் கிடையாது. வாசிங்க,
சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தமாக யோவு விருதாவாக வாத்தவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் அது முகத்துக்கு நேரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களை என் பட்டியக்கருக்கு நாள் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி
பேசிக்கொண்டு வாசிங்க, 19 வசனம்,
வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சூத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை.
ஆண்டவர் சொன்ன மனுஷன் ஐயா, இந்த மனுஷன் சவாலான ஒரு மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், இவனை போல பூமியில ஒரு மனுஷன் கிடைக்கவே கிடையாது. இவன் செய்த காரியங்களும் இன்று வரைக்கும் நமக்கு சவாலானவைகளே. நான் ஒவ்வொரு முறை நான் நினைக்கிறேன், அடிக்கடி யோபுவை குறித்து சிந்திப்பேன், அடிக்கடி யோபுவை குறித்து யோசிப்பேன். இப்படி எப்படிப்பா நடந்தான் இல்லையா, ஒரே நாள்ல உன்னோட பிள்ளைகளை இழந்து, உன்னோட சொத்துக்களை இழந்து, நண்பர்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து ஒரே நாள்ல நின்று கொண்டு என்ன தெரியுமா சொன்னா, யோ நான் தாயின் கற்பத்திலிருந்து வரைக்கும் இவையெல்லாம் கொண்டா வந்தேன், இல்லையே ஒன்று தான் கொன்ற இல்லையே, கர்த்தர்தானே கொடுத்தார், தேவன் தானே கொடுத்தார், அவர் எடுத்துட்டாரப்பா, அதுல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவனோட வாயில இருந்து ஒரு பாவமும் செய்யவில்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப எனக்கு யோபுடைய சம்பவங்கள் வாசிக்க, ஒவ்வொரு முறையும் வாசிக்க புதுசு புதுசா வாசிக்கிற மாதிரி இருக்கு, முதல் தடவையாக வாசிக்க. அந்த மனுஷன் தான் இந்த 12வது ஐ மீன் 23வது அதிகாரத்துல 12வது வசனத்தை சொல்றான், வாசிங்க.
அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை,
அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. எந்த மனுஷன் சொல்றான் தெரியுமா, எந்த மனுஷன், ஒரே நாள்ல தன் பிள்ளைகளை இழந்து, தன் குடும்பத்தை இழந்து, தன் சொத்துக்களை பத்துக்களை எல்லாம் இழந்த மனுஷன் சொல்லுறா என்ன தெரியுமா, வாசிங்க.
அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக் கொண்டேன்.
ஆகாரத்தை விட தேவனுடைய வார்த்தையை நான் என்ன செய்தேன்,
அதிகமாய்
அதிகமாக காத்துக்கொண்டேப்பா. நீங்க சொல்லுவீங்களா, நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே நம்மளால சுகக்க முடியல ஐயா, இன்னைக்கு நம் வாழ்க்கையில இருக்கிறவங்களே நம்மளால சமாளிக்க முடியல. ஆனா அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா, ஒரே நாள்ல எல்லாவற்றையும் நான் இழந்தேன், ஆனாலும் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் மேலாக காத்துக்கொண்டேனே ஒழிய எனக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் காத்துக்கொள்ளலப்பா. எவ்வளவு அருமையாக இருக்குதுல்ல. தயவு செய்து வேணுமானால் யோபுனுடைய சம்பவத்தில் முதல் 2 அதிகாரங்களை மாத்திரம் இன்னைக்கு வாசிக்கப்போ, அருமையாக இருக்கும், உங்களுக்கு பலமாக இருக்கும். அதுல எனக்கு நம்பிக்கை, பல விதமான நம்பிக்கை இருக்கிறது, அது தைரியத்தை கொடுக்கும். பாருங்க, யோபு தேவனுடைய பக்தன், அதுல ஆச்சரியம் என்ன, பிசாசு சொல்றாங்க பாரு, ஆண்டவரே இந்த மனுஷன் உமக்கு பயந்து இருக்கிறது நீ என்ன நினைக்கிறீ, நீர் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறபடியினால. அந்த மனுஷனை சுத்தி ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருந்தாரா, அந்த மனுஷனுடைய சொத்துக்கள் பத்துக்கள் எதையும் பிசாசு தொடக்கூடாது, தொட்டு அப்படி மூடி வைத்திருந்தாராம் பாருங்க. அதெல்லாம் எடுமாண்டவர அப்ப பாப்போம், சவால் விடுறான் பாருங்க பிசாசு. உன்னையும் என்னையும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வச்சு பிசாசு சவால் விட்டாங்க, கெதி என்ன ஆகுறது, என்ன ஆகுறது, எவ்வளவுத்துக்கு நின்று பிடிப்போம். ஆண்டவர் சொன்ன வாரி நீ என்னத்தையும் தொட, அவனோட உயிரில மாத்திரம் கை வைக்க கூடாது, அது மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், உயிரில மாத்திரம் கை வைக்க கூடாது, ஆனா சரீரத்தை, சரீரம் முழுவதும் வருத்தம், 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 வருத்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருத்தம் வந்துட்டாங்களால சுமக்க முடியல பாருங்க, தாங்க முடியல பாருங்க. ஆனா யோபு சொல்றான், இவைகள் எல்லாம் ஒரு நோமலாக ஒரு மனுஷனிடத்துல வந்து அந்த மனுஷன் சொல்லி இருந்தா, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கேன், ஆகாரத்தில் நான் மெயின் பண்ணலன்னு சொல்லி சொன்னா யோசிக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனுஷன், வாழ்க்கையில துக்கத்தின் அருகது அவனுடைய கிரஞ்ச் அவனுடைய எல்லைக்கு வந்து அந்த மனுஷன் சொல்றான், தேவன் தந்த வார்த்தைகளை மாத்திரம் நான் காத்துக் கொண்டிருக்கேப்பா, ஆகாரத்தை எல்லாம் நான் காத்துட்டு இருக்கேன். ஆகாரத்தை என்ன சொல்றோம், எவ்வளவுக்கு நாம் நேசிக்கிறோம் இப்ப சொல்லுங்க. தாவீது ராஜா நேசித்த விதத்துல நாம் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறோமா, விடுங்கயா, யோபு நேசித்த விதம், அந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து தடு தருவாயிலிருந்து தெரியுமா, ஓட்டை எடுத்து அவன் உடம்பை சொரிஞ்சு கொண்டிருந்தானா, ஓட்டை எடுத்து நண்பர்கள் வந்து நினைச்சாங்க என்ன தெரியுமா, நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அடிக்கடி நான் சொல்றேன், நண்பர்கள் இருந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, யோபு பாவம் செய்தானோ தெரியாது, ஒருவேளை யோபு பாவம் செய்தானோ தெரியாதுன்னு சொல்லி சொன்னான். ஐயா உயரத்துல இருந்து ஒரே நாள்ல கீழே விழுந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் நிக்கிற பலம் இருக்கிறது பாருங்க, ஆச்சரியமே ஆச்சரியம். நானும் நீயும் இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கீழ்த்தரமான ஒரு இடத்துக்கு இன்னைக்கு போவோமா இருந்தால் சொல்ல முடியுமா, கர்த்தர் தான் இதை செய்தார், ஆண்டவருக்கு சோத்திரம். நாளைக்கு இன்னைக்கு சாப்பிட வழியில் வையுங்க, ஓ ஆண்டவருக்கு சோத்திரம், ஆண்டவர் தான் இதை செய்தார் என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்லையே. ஆனால் யோபு சொல்றான், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்க மாட்டேப்பா, வார்த்தைகளுக்கு நான் பின்வாங்க மாட்டேன். என்னதான் நடந்தாலும், வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும், வசனத்தை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், தேவனுடைய வார்த்தைகளை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். ஏசாயா 26:3 வாசிங்க. ஏசாயா 26:3,
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனத உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர்.
திருப்பி வாசிங்க.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவீர்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தினாலே காத்துக் கொள்ளுவீர். உம்மை உறுதியாய், ஐயா தேவனை உறுதியாக முதல்ல நாம் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை நேசி, அப்பொழுது தேவ சமாதானம் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கப்படும். இங்க பாத்தீங்கன்னா அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கப்பா. காலத்துக்கும் நேரத்திற்கும் ஊரிய மாதிரி தேவனை பற்றி கொள்ளாதீங்க. என்ன மாதிரி வசனம் சொல்றது? நீ தேவனை இன்மைக்கா வேண்டி மாத்திரம் தேடாத, மர்மைக்கா வேண்டி தேடு. இந்த வாழ்க்கையை விட உனக்கு அந்த வாழ்க்கை முக்கியம். இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டபடிதான், இதோட போயிரும். ஆனா அந்த வாழ்க்கை நமக்கு முக்கியம். வேதம் என்னது? நீ இன்மைக்கா வேண்டி மாத்திரம் தெய்வத்தை தேடாத, மர்மைக்கா வேண்டியும் தேடு. ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு எவருக்கு தான் விருப்பம் இல்லை? எனக்கு தான் விருப்பம். பாருங்க, ஒவ்வொரு இடத்துல இன்னைக்கு எழுப்பி கேட்டா உங்களுக்கு எப்படி வாழ விருப்பம்? நீங்க யாராவது நீங்க சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா, இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை எனக்கு போதும்னு சொல்லி? இல்லைங்க, இல்ல. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனாயிருங்க. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கப்பா. இன்றைக்கு அநேகர் சிலரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்கள், ஆனால் தேவனை பற்றி கொள்வதில்லை. தேவனை விட ஒரு சிலரை அநேகர் நம்புகிறது கூடவாக இருக்கிறது. அவரு தான் எங்களுக்கு, அவரு விட்ட எங்களுக்கு ஒருவர், அவர் எல்லாம் செய்வார், அவர் எல்லாம் பார்த்து, அவர் எல்லாம் முடிப்பார், அவர் எல்லாம் செய்வார். தேவன் எங்க? அவர் இருக்கிறார், அவர்கிட்ட நான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரேன். எங்கட வாழ்க்கையில ஒருவரும் கிடையாது. இயேசுவுக்கு பின்பாக அநேகர் இருக்கிறாங்க, அதையும் சொல்லணும் பாருங்க. பலர் இருக்கிறாங்க இயேசுவுக்கு பின்பாக, பலர் இருக்கிறாங்க எங்களுக்கு முக்கியமான. ஆனா எல்லாவற்றுக்கும் முன்பதாக இயேசு இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினால் அவர் என்ன செய்திருக்கிறோம்? உறுதியாய் பற்றி கொண்டு மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கணும் பாருங்க. ஒன்று, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் தான் என்ன நடந்தாலும், யோபு அப்படித்தான் இருந்தான் பாருங்க, என்ன நடந்தாலும் உறுதியா, என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. அவர் என்னை வாழ வைப்பார் என்பதும், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்பதும், அவர் என்னை நடத்துவார் என்பதும், அவர் என்னை சமாதானத்தினால் நிறைப்பார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறார், அது வீண் போகாதையா. இன்றைக்கு நாம் அநேக மனிதர்களை நம்பி ஏமாந்து விடுகிறோம். ஏப்பா தேவனை நம்ப கஷ்டப்படுறீங்க? ஏன் தேவனை நம்ப முடியாமல் அலைகிறீங்க? இத்தனை வருஷ காலத்தில் நாம் எத்தனை பேரை நம்பினோம் சொல்லுங்க பாப்போம். நீ பிறந்ததுல இருந்து இங்க வரும் வரைக்கும் எத்தனை பேரை நம்பி நாம் ஏமாந்தோம்? எல்லாரும் சொன்னாங்க பயப்படாதப்பா, ஆனா இயேசுவை நீ எதுவரைக்கும் இன்று வரைக்கும் நம்பி இருக்கிறாய் என்பதை நீ கேள். மற்றவர்களை போல நாம் ஆராதிக்க வரலாம் பாருங்க, ஆனா நாம் எதுவரைக்கும் தேவனை நம்புகிறோம் என்பது நமக்கு முக்கியம். ஏன் தெரியுமா? அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்பி இருக்கிறபடினால மாத்திரத்திலே தேவன் எங்களை சமாதானத்தினாலே நிறைப்பார். நாம நினைக்க கூடாது, ஓ நாம ஆராதிக்கிறோம் தானே, தேவனை துதிக்கிறோம் தானே, ஏன் எங்களுக்கு சமாதானம் இல்லை, ஏன் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை? அங்கே ஒரு குடும்பத்தை பாருங்க, அவங்க சிரிக்கிறாங்க, அவங்க ஒவ்வொன்றாங்க, அவங்க அதன்றாங்க, அவங்க அப்படி ஆண்டவர் செய்யறன்றாங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, ஏன் எங்களுக்கு? நானும் தானே ஆராதிக்க. அது இல்லைங்க மேட்டர். நீ தேவனை உறுதியாக பற்றிக்கொள், அவரையே நம்பியிரு, கர்த்தர் உன்னை சமாதானத்தினால் நிறைப்பார், குடும்பத்தை சமாதானத்தினால் நிறைப்பார். ஐயா தேவ வசனத்தை நேசிங்க, அளவில்லாத சமாதானம். உன் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள், அந்த ஒரு இருதயம் உள்ளவராய் மாறுங்க. அந்த மனதை உடையவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு, அந்த மனதை உடையவன். நமக்கு அந்த மனம் இருக்கிறதா? அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாரப்பா. அவர் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைக்கு அவர் பதில் தருவார், எனக்கு வந்திருக்கிற காரியங்களுக்கு எல்லாம் விடுதலை அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா நமக்கு? எவ்வளவுக்கு இருக்கிறது? பிலிப்பியர் 4 திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4 ஆறு ஏழு வாசிங்க.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
திருப்பி வாசிங்க.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
நாலாவது வசனத்தை வாசிங்க. நாலாவது வசனத்தை வாசிங்க.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.
சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும்
சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன்.
உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. ஏன் கவலைப்படுறீங்க? வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீ கவலைப்படுகிறதுனால் உன் சரீரத்திலே ஒரு முளத்தையும் கூட்ட முடியாதான். ஒரு முளத்தையும் கூட்ட முடியாது. காக்கைகளை பார், அவைகளை போஷிக்கிற தேவன் உன்னை போஷிக்க மாட்டாரோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. தேவ சமூகத்திலே உங்களுடைய காரியங்களை ஏறடுங்கப்பா. தேவ சமூகத்திலே சொல்லுங்க. தேவ சமூகத்திலே விழுந்துகிருந்து ஆண்டவரே 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 என்று சொல்லி சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்.
இந்த பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஏன்னா இந்த காலத்துல பல புத்திகள் இருக்கு பாருங்க. அதிகம் படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பாருங்க. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பாம் இல்லையா? அதிகம் படிச்சுட்டு வந்து கணக்க கதைக்கிறது பாருங்க. அநேகம் படிச்சு படிச்சு கணக்க கதைக்கிறது பாருங்க. வேதம் என்ன சொல்றது? அந்த புத்திக்கு மேலாக ஒரு சமாதானம் இருக்கு ஐயா, அதை நான் கொடுப்பேன். அந்த புத்தி, இந்த புத்தியில எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த புத்திக்கு மேலாக மேலாக
தேவ சமாதானம்.
தேவ சமாதானம், அதாவது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் ஒன்று இருக்குதான். என்னுடைய புத்திக்கு அது அடங்காது பாருங்க. உன் புத்திக்கெல்லாம் சரிப்பட்டு வராது பாருங்க. அந்த புத்திக்கும் இந்த புத்திக்கும் மேலாக ஒன்று இருக்குது, அதுவே தேவ சமாதானம். வாசிங்க.
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக என்ன செய்யுமா?
காத்துக்கொள்ளுங்க.
உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுது பிரச்சனை தாண்டுகிறது, எப்பொழுது பிரச்சனை வருது என்றால் அப்பொழுது அவனுடைய சமாதானம் அவனை விட்டு போகிறது. நான் முதல்ல சொன்னேன் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது. அந்த 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 நேரத்தில், அந்த காலத்துல நீ நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்து. கொண்டு வா தேவ சமூகத்துக்கு. தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஊட்டு. ஆண்டவரே ஆண்டவரே, என்னுடைய புத்திக்கு இது தகுந்ததல்ல, இது ஏற்றதல்ல, என்னால முடியல ஆண்டவர. நீர் பார்த்துக்கொள்ள மாட்டீரா? வேதம் சொல்லுகிறது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானத்தினாலே நீ நிறைப்பீர் என்று சொல்லி அந்த சமாதானத்தினாலே நிறைங்கள ஆண்டவர. என் வாழ்க்கையை நிறைங்கள ஆண்டவர. உன் பாதத்தில் என்னுடைய இருதயத்தை நான் ஊட்டுகிற ஆண்டவர. எனக்கு நல்லா தெரிஞ்ச பாருங்க, அநேகர் சமாதானம் சொல்லி நான் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? பிரச்சனையின் மத்தியிலே நாலு நண்பர்கள் வந்து பயப்படாதே ஒரு ஆறுதல் இருக்கும் பாருங்க. நான் இருக்கேன். எத்தனை காலத்துக்கு அவன் பக்கத்துல இருக்க முடியும்? நான் இருக்கேன், எல்லாம் நான் செய்வேன், பயப்படாத. உட்டாளர்கள் வருவாங்க, பயப்படாத, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, எல்லாத்தையும் பிடிக்கும், எல்லாத்தையும் நடத்தும் என்று சொல்ற எத்தனை பேரை பார்த்திருக்கோம் பாருங்க. அதைத்தான் நாம் சமாதானம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். அந்த ஆறுதலான வார்த்தைகள், அந்த நேரத்திலே கொடுப்பவைகள் நமக்கு வந்து சில பேர் சொல்ல, பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க இல்லைங்க, அது இல்ல, அது ஆறுதலான சில வார்த்தைகள் அந்த நேரத்துக்கு தேவை. அது நல்லது, அது தப்பல்ல, அது தவறல்ல. நீண்ட நீண்ட காலமாக உன் இருதயத்தில் சமாதானம் உன்னை ஆட்கொள்ளுகிற பொழுது நீ எதையும் மிதித்து நடக்க துணிவாய் ஐயா. உன் வாழ்க்கையில வருகிற அவ்வளவு பிரச்சனைகளையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் வருகிறது, என்னுடைய வாழ்க்கையில வருகிற அவ்வளவு பிரச்சனைகளையும் உங்களுடைய பாதவருடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனால் 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 என்ன தெரியுமா? பூரண சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளுகிற பொழுது இவைகள் எல்லாம் எங்களுக்கு மேலானவைகள் கிடையாது, இவைகள் எல்லாம் எங்களுக்கு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை யோசிக்கலாம், நீங்கள் சொல்லலாம், ஓ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? இந்த யோபுக்கு நடந்த பிரச்சனையை விட உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வந்ததே கிடையாது. இந்த யோபுன்ற பக்தனுக்கு வந்த பிரச்சனையை விட உன் வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கலைங்க, ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே நடக்கல. ஆகையினால என்ன சொல்லுகிறான் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
நீங்கள் ஒன்றுக்கும்
கவலைப்படாதீங்கப்பா. பிரச்சனை என்பது நம்ம வாழ்க்கையில வருகிறது நார்மல். மனுஷனாய் பிறந்தவனுக்கு பிரச்சனையும் சேர்ந்து வந்திருக்குது. ஆனா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, சமாதானத்தை கட்டளையிடுகிறவர், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், சமாதானத்தை அளிக்கிற தேவன் பக்கத்தில் இருக்கிறாரே, அவருக்கு தெரியப்படுத்து, அவருக்கு சொல்லிக் கொடு. ஆண்டவரே, குடும்பம் இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், என் ஊழியம் இப்படி இருக்கிறது, என் இருதயம் தள்ளாடி போய்விட்டது, என் கால்கள் தள்ளாடுகிறது. ஆண்டவரே, அந்த தெய்வீக சமாதானத்தினாலே என்ன நிறைங்கப்பா, அந்த தெய்வீக சமாதானத்தினாலே என்ன இடை கட்டுங்க. ஆண்டவரே, என்னால இதை சுமக்க முடியலப்பா. அதை விட்டு நாம் என்ன செய்கிறோம், ஆயிரம் பேருக்கு அந்த பிரச்சனை சொல்லி. ஆனா ஆண்டவருக்கு சொல்றது இல்லை. நான் எனக்கு ஒரு கற்பனை கதை இருக்கு பாருங்க, சொல்றேன் கேளுங்க. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, எந்த பாரம், எந்த பிரச்சனை, எந்த துக்கம், எந்த கஷ்டம் சொன்னாலும் என்னட்ட வாப்பா, நான் உனக்கு பதில் தானே. நாம என்ன செய்யறது தெரியுமா, எல்லாருக்கும் சொல்லுவோம், உண்மையாக ஜபம் பண்றதெல்லாம் ஜபம் பண்ண தரங்கிருவோம். ஆண்டவரே, இந்த தாசம் பிரதருக்கு இவ்வளவு பிரச்சனையாமே, இவ்வளவு கஷ்டமாமே, இவ்வளவு. ஆனா தாசம் பிரதர் தேவ சமூகத்துக்கு போகவே இல்லை. ஆனா சொல்லிட்டார், ஆண்டவரே எல்லாருக்கும் சொல்லியாச்சு, அவங்க எல்லாம் ஜெபம் பண்றாங்க, விழுந்து விழுந்து ஜெபம் பண்றாங்க, எப்படியாவது காப்பாற்ற ஆண்டவர். கடைசியாக வர்றேன் தேவசமத்துக்கு, அப்ப ஆண்டருக்கு பாரு, இது இல்ல நான் கேட்டு எத்தனை நாள் ஆயிட்டு தெரியுமா, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, இது நான் கேட்டு எத்தனை நாள் தெரியுமா. அந்த சகோதரி வந்து சொன்னா, இந்த சகோதரி வந்து சொன்னா, அந்த ஊழியக்காரன் வந்து சொன்னா, நீ வந்ததுதான் லேட்டு, நீ வந்ததுதான் லேட்டு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, அதை வாசிங்க,
நீங்கள் ஒன்றுக்கும்
கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க.
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கப்பா, தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு சொல்லுங்க. அநேக ஞானிகளுடைய கேள்வி என்ன தெரியுமா, தேவனுக்கு என்ன தெரியாதா, என் வாழ்க்கையில என்ன இருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன் உனக்கு வாய் இல்லையா சொல்றதுக்கு, இந்த கேள்வியை கேள, உன்னை பார்த்து அநேகருக்கு ஏன் தெய்வத்துக்கு தெரியாதா என் வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று சொல்லி. தெய்வத்துக்கு எல்லாமே தெரியும் பாருங்க, நடக்க போகிறதும் தெரியும், நடந்ததும் தெரியும், நடந்த வைகளும் தெரியும். ஆனா நீ தேவ சமூகத்திற்கு வா, நீ சொல்ல வேண்டியதை சொல். வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவ சமூகத்துக்கு வாப்பா, சொல்லு, அவர் உன்னை சமாதானத்தினாலே நிறைப்பாரா. நாம கிடையாது, அடுத்தவன் கிடையாது, நீ தேவனத்தில் சொல்லுகிற பொழுது தேவன் உன்னை சமாதானத்தினாலே நிறைப்பாரப்பா. ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் 16-17, போன முறை பார்த்த வசத்து பிற்பக்கத்தை பார்ப்போம். ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் 16-17, சீக்கிரம் வாசி.
உம்முடைய அடியாளை பேலியாளின் மகனாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிலேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ.
அதற்கு ஏலி, அந்த மனுஷன் ஜெபம் பண்ண ஜெபம் என்ன, வருத்த நான் துக்கப்பட்டு தேவசத்து இங்க இங்க சொல்லப்பட்டு இந்த வார்த்தை அவள் நிறைவேற்றுகிறார். எல்லா விண்ணப்பத்தையும் கொண்டு வாங்கப்பா, எல்லா சோத்திரத்துல கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மனுஷன் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து கதறுகிற பொழுது அவள் ஜபம் பண்ணுகிறதை தவறாக புரிந்து கொண்ட மனுஷனுக்கு அவள் என்ன தெரியுமா சொன்னா, ஐயா ஐயா நான் கவலையினாலே தேவ சமூகத்துல ஊட்டி கொண்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே ஏலி என்ன தெரியுமா சொன்னான், சமாதானத்தோடு போப்பா. என்ன சொல்லுகிறேன், என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அவன் சமாதானத்தை இழந்து விடுகிறான், அவன் சமாதானம் தள்ளாடுகிறது, சமாதானம் உடைக்கப்படுகிறது. ஏன், தாங்க முடியாத பிரச்சனை ஒரு வாழ்க்கையில வருகிற பொழுது சமாதானம் உடைத்து விடுகிறது. ஊழியக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா, நீ சமாதானத்தோடு போமா, நீ சமாதானத்தோடு போ, உனக்கு சமாதானம். உங்களுக்கு தெரியுமா வேதத்தில் பல 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 கடிதங்கள்ல கடைசியில உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக எழுதுவான். ஊழியக்காரங்கள்லாம் கடைசி கடிதத்தில் எழுதுறது என்ன தெரியுமா, உங்களுக்கு சமாதானம் உண்டாதாக. ஆனா இன்று வரைக்கும் மனிதனாய் பிறந்தவன் எழுதின கடிதத்தில் கடைசியில உங்களுக்கு சமாதானம் உண்டாதான் எழுதினதாக எனக்கு தெரியாது. வேதம் என்ன சொல்ற, எழுதுரு அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் எழுதி கடைசி முடிக்க உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நான் உங்களுக்கு நல்லா தெரியும், இவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு கட்டாயம் சமாதானம் தேவை, எப்படியாவது ஒரு பிரச்சனை தூக்கி கொண்டு வந்து இருப்பாங்க, உங்களுக்கு எப்படியும் சமாதானம் தேவை. எழுதான் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இங்க அண்ணா விழுந்து 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 ஜெபம் பண்ணுகிறாள். தேவ ஊழியக்காரன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாகு. நீ சமாதானத்தோடு போ, ஜெபம் நீ ஊட்டின பாரு, ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்தின பாரு, அவர் உன்னை சமாதானத்தினாலே நிறைப்பார். ஆகையினால நீ என்ன செய்? சமாதானத்தோடு போப்பா, சமாதானத்தோடு போ. லூக்கா 8:48 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 8:48.
அவர் அவர்களை பார்த்து அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். அவர் அவளை பார்த்து மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு
போப்பா. 12 வருஷம் பெரிய பிரச்சனை, வேதனை, துன்பம், துயரம், சமாதானம் இருக்குமா? ஐயா நாங்களும் மனிதன் தானே, உங்களையே நான் கேட்கிறேன். வாழ்க்கையில தீர முடியாத ஒரு பிரச்சனை, சமாதானம் இருக்குமா ஐயா? ஒவ்வொரு நாளும் கண்ணீர் போடுவோம், ஒவ்வொரு நாளும் அழுவோம், ஒவ்வொரு நாளும் புலம்புவோம், ஒவ்வொரு நாளும் அதற்காக ஏதாவது ஆறுதல் ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்குமா என்று சொல்லி நாம் போவோம் பாருங்க, ஓடுவோம் இல்லையா? ஆறுதலான வார்த்தைகள் யார் சொல்லுவார்கள்? ஏன்னா ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி சொல்லியே தீர்ந்து போயிடும் சில வேலைகள்ல, தெரியுமா? ஒவ்வொரு நாளும் வந்திருக்க, பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க பிரதர், பயப்படாங்க. கடைசியில பார்த்தா வந்துருக்க, இதுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிட்டியா சொல்லி. அதனால நான் உனக்கு சொல்றேன், ஆண்டவர் பக்கமாய் திரும்பு, ஆண்டவர் பக்கமாய் திரும்ப ஐயா. அவர் பக்கம் அந்த 12 வருஷம் அந்த மனுஷன் வந்து நிற்கிறா தேவனுடைய சமூகத்தில். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ சமாதானத்தோடு போ. நான் சொல்லலையா 1000 தடவை உனக்கு சமாதானத்தோடு போன்னு சொல்லி, ஆனா ஆண்டவர் சொன்னால் அவர் 1 தடவை தான் சொல்ல முடியும். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்த்து சொல்லலாம், ஆண்டவர் சமாதானத்தோடு போப்பா, சமாதானத்தோடு போப்பா. ஆனா இயேசு 1 தடவை தான் சொல்லுவா, நீ சமாதானத்தோடு போ. ஏன்? நீ என்னிடத்துல வந்தா இல்லையா? நீ ஜெபம் பண்ணினா இல்லையா? நீ உன் இருதயத்தை ஊட்டினா இல்லையா? ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோடு எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்தினா இல்லையா? சமாதானத்தோடு போப்பா, சந்தோஷத்தோடு போப்பா, இன்பமாய் உன் வாழ்க்கையை கழிப்பா. நான் உன் கர்த்தர், நான் சமாதான பிரபு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? நான் சமாதான பிரபு. எண்ணாகமம் 6:21 வாசிங்கள். இதை வாசித்து நான் முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். எண்ணாகமம் 6:21
பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறது அல்லாமல் தன் நசரேய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தனையின் படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கு ஏற்ற செய்து தீர வேண்டும் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன் ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபியா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
பொருத்தனை பண்ணுங்க, தேவ சமூகத்தில் நல்ல பொருத்தனைகளை பண்ணுங்க. ஆண்டவர் என் குடும்பத்திற்கு சமாதானம் தேவை, இப்படி இப்படி நான் செய்கிறேன், தவறு கிடையாது. அநேகர் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினார்கள். பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க. வடியா கேளுங்க, பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகளை கவனித்து கேளுங்கப்பா, கவனிச்சு கேளுங்க, அதன்படி செய்ய தவறாதீங்க. அந்த வார்த்தை திருப்பி வாசிங்க.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது.
உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எப்படி ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். யார் பொருத்தனை பண்ண ஜனத்தை பார்த்து எப்படி ஆண்டவர் ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சொன்னார் தெரியுமா? சமாதானம் கட்டளையிட கடவர். ஏன் பொருத்தனை பண்ணின ஜனங்கள் பொருத்தனை அப்படியே நிறைவேற்றணுமா? எத்தனை தடவை நாம் பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், நிறைவேற்றுவதற்கு நாம் தாமதித்தோம் தெரியுமா? நாம் எல்லாரும் பல தடவை பொருத்தனை. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பிரச்சனையின் நிர்பந்தத்திலேயே மனுஷன் அநேக முடிவுகளை எடுப்பானா தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷனுடைய பிரச்சனையின் நிர்பந்தத்திலே அவன் அநேக முடிவுகளை யோசியாமல் செய்வான். பின்னுக்கு யோசிப்பார்கள், ஆனா யோசியாமல் செய்வார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ அமர்ந்து பொருத்தனை பண்ணு, தேவனுடைய சமூகத்தில் சொல்லு, ஆண்டவரை இதை செய்வன் ஆண்டவரே. உமக்கு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் என்ன தெரியும்? அந்த ஜனங்களை பார்த்து நீ ஆசீர்வதி, என்ன சமாதானம் கூறி ஆசீர்வதிப்பா. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளவிட கடவர் என்பது.
அடுத்த வாசிங்க.
இவ்விதமாக அவர்களும் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார்.
அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஊழியக்காரன் கூறட்டும், சமாதானம் உண்டாகும் என்று கூறட்டும், ஆனா கூறுகிற பொழுது நான் என்ன செய்வேன், அவங்களை ஆசீர்வதிப்பேன், என் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு. அவர்கள் பொருத்தனை செய்தார்கள், பொருத்தனை நிறைவேற்றி சொல்லு. அந்த ஜனங்களை ஊழியக்காரன் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லு. அப்படி ஊழியக்காரன் செய்கிற பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா, ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேப்பா. ஆசீர்வதிக்கிற தேவன் மத்தியிலே இருக்கிறார் என்பதை மறந்துடாதேப்பா. நீ அவர் பக்கமாய் சாய்ந்தால் அவர் உன்னை பிடித்துக் கொள்வார். நீ மனுஷர்கள் பக்கமாய் சாய்ந்தால் மனுஷர்கள் கண்ண நேரம் உன்னை பிடிச்சி வச்சுட்டு நிற்க முடியாது. தேவன் பக்கமாய் சாய்ந்து கொள், அவர் பக்கமாய் திரும்பிக் கொள்ளப்பா. அவர் உன்னை பிடித்துக் கொள்ளட்டும், அவர் உன்னை காப்பாற்றட்டும். அவர் உன் வாழ்க்கை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைப்பாராக. தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.